அன்பு நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம்.
எங்களை படைத்து காத்து பராமரித்து வருகிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, கடந்த நாட்களிலே நாங்கள் இவ்வண்ணமாய் பல இடங்களில் இருந்தாலும் ஒருமனப்பட்டு ஜெபித்த ஜெபங்களுக்கு நீர் எங்களுக்கு தந்த ஒவ்வொரு பதில்களுக்காக நாங்கள் தாழ்மையோடும் முழுதேயத்தோடும் உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பற்பல விதமான அடிமைத்தனத்திலே இருந்த நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த விடுதலைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தீர், வறுமையிலிருந்து விடுதலை கொடுத்தீர், கடன் பிரச்சனைகளிலே நீர் விடுதலை கொடுத்தீர், பாவங்களிலே விடுதலையை கொடுத்தீர். அன்றுவரே சமாதான குறைவின் சூழ்நிலைகளிலே கர்த்தர் அற்புதமான விடுதலையை கட்டளையிட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய பிரயாணங்களுக்காக நாங்கள் ஜெபித்த பொழுது கர்த்தர் எங்களுடைய பிரயாணங்களை பாதுகாவலான பிரயாணங்களாய் மாற்றிக் கொடுத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிகளை ஒழுங்காய் கேட்டுக் கொண்டிருக்கும் பல குடும்பங்களிலே நீர் கொடுத்திருக்கிற புதிய பணிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த பணிகளிலே நம்முடைய பிள்ளைகள் நாளுக்கு நாள் உயர கர்த்தர் உதவி செய்தரலும். கொடுக்கப்பட்டிருக்கிற பணியை உண்மையோடும் உத்தமத்தோடும் மனிதர்களுக்காக என்று செய்யாமல் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாய் செய்ய கர்த்தர் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த மாதங்களிலே புதிதாய் குடும்ப வாழ்க்கையிலே பிரவேசித்திருக்கிற அருமையான மணமக்களை நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களது வாழ்க்கையிலே உம்முடைய அன்புக்கு இலக்கணங்களாக உண்மையாய் ஒருவரை ஒருவர் நேசிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுபோல ஒருவரை ஒருவர் கரம் பற்றும் பொழுது கொடுத்த வாக்குறுதிகளை எப்பொழுதும் மனதிலே கொண்டு வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காரியங்களிலேயும் ஒருவருக்கொருவர் உண்மையுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். அதுபோல கணவனாக மனைவியாக இருவரும் ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய கடமைகளை பொறுப்புகளை உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் நிறைவேற்ற கர்த்தர் நல்ல மனப்பக்குவத்தை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலேயும் பல குடும்பங்களிலே நீர் கொடுத்திருக்கிற அருமையான குழந்தை செல்வங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கிற குடும்பங்களிலே கர்த்தர் அற்புதத்தை பண்ணி தடைகளை மாற்றி ஏற்ற நேரத்திலே குழந்தை செல்வங்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தரலும். அன்றுவரே, பிறந்த குழந்தைகளிலே வளர்ச்சி குன்றிய நிலைமையிலே காணப்படுகிற குழந்தைகளுக்காக விசேஷமாக இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரே, பெற்றோரின் மனநிலை, குடும்பத்தில் பெரியவருடைய மனநிலை இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் தாமே வளர்ச்சி குன்றிய நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விடுதலை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே வாலிபர் மத்தியிலே செய்யப்படுகிற எல்லா ஊழியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆத்தம பாரத்தோடு வாலிபர் மத்தியிலே ஊழியம் செய்கிற எல்லா ஊழியக்காரர்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்க கெஞ்சுகிறோம். இன்னமும் சுயாதீன ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மாதந்தோறும் அவர்களுக்கு ஊதியம் கொடுக்க யாரும் இல்லை என்றாலும் ஆத்தம பாரம் உள்ளவர்களாய் கிராமம் கிராமமாய் அலைந்து உம்முடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்தரலும். அநேக ஆத்மாக்களை கொள்ளையாடின பொருளாய் உமக்கென்று சம்பாதித்துக் கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். அவர்களுக்கு இடையூறாயிருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொருட்படுத்தி உம்முடைய பிள்ளைகளுடைய வழிகளை செவ்வைப்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிற ஆலயங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏற்ற நேரத்திலே சிறப்பாய் அந்த பணிகள் முடிவடைய கிருபையை தாரும். ஆலய கட்டுமானத்திற்காக உற்சாகமாய் கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்க கெஞ்சுகிறோம். பணித்தளங்களுக்கான சரியான இடத்தை தேடிக்கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அன்றுவரே, நீர் அவர்களுக்கென்று நியமித்திருக்கிற இடங்களை அவர்கள் கண்டுகொள்ளவும் சரியான நேரத்திலே சிறந்த பணித்தளங்களை கட்டி உமக்காக இன்னும் சிறப்பாய் பணி செய்ய கர்த்தர் அவர்களை வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். அன்றுவரே, மிக அதிகமான வயதாகிவிட்டது, திருமணமாகவில்லையே என்ற கவலையோடு ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு ஏற்ற துணையை சீக்கிரமாய் நீர் உண்டு பண்ணி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு பயப்படுகிற பயமுள்ள, உமை நேசிக்கிற அன்புள்ள சரியான துணைவர்களை கர்த்தர் கொடுத்து அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் கட்ட வேண்டும் என்று கேட்கிறோம். எனவும் வயது காலத்திலே வியாதிப்பட்டிருப்பவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அன்றுவரே அவருடைய சரீரத்தில் உள்ள வியாதிகளை கர்த்தர் உள்ளும் புறமும் அறிந்திருக்கிறது. நீ அவர்களுக்கு இறங்கி அவர்களை தொட்டு பூரண விடுதலையை கர்த்தர் கட்டளையிட்டாலும் சோர்ந்து போய்விடாதபடி நீரே அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். அவர்களை கவனத்தோடு கவனிக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக பேர பிள்ளைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். மற்றவர்களோடு சமாதானமாக இருக்க முடியாதவர்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். சுய பெருமையினாலே அல்லது வேறு எந்த காரியத்தினாலேயோ ஆண்டவரே மற்றவர்களோடு பொறுத்து போக முடியாதவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து தேவையான அன்பையும் மனத்தாழ்மையையும் நீடிய பொறுமையையும் தந்து உமக்குள்ளே வளர நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்னமும் எங்களுடைய குடும்பங்களிலிருந்து வெளி மாநிலங்களிலே, வெளி ஊர்களிலே, வெளிநாடுகளிலே இருக்கிற எல்லாரையும் நாங்கள் இந்த நேரத்தில் நினைக்கிறோம். எங்கெங்கிருந்தாலும் இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் உடைய பிள்ளைகளை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும், பாவங்களுக்கும் சோதனைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிற ஒவ்வொரு உள்ளங்களோடு இணைந்து நாங்களும் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் காலங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. உடைய பிள்ளைகளுக்கு நீர் கூட்டிக் கொடுக்கிற காலங்களிலே உமக்கென்று உன்னத சாட்சிகளாய் திகழ கர்த்தர் தாமே காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜபங்களை கர்த்தர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து ஜபித்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு இரட்சகரின் வல்லமிழு நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். வேத ஆராய்ச்சி செய்தி வேளைக்காக ஆவலோடு காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்து இயேசுவின் கிருபை நிறைந்த நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவற்றினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாக குறிப்பெடுத்து இருதயத்திற்கென்று இந்த வசனங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியின் மூலமாய் பெற்றுக் கொள்ளுகிற உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். அன்பான சகோதரனை, சகோதரியே, நீங்கள் எழுதிய கடிதங்களுக்காகவும் நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் உங்கள் தேவையான வேளையிலே சரியான வசனங்களின் மூலமாய் உங்களோடு பேசி உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை உற்சாகப்படுத்தியதற்காக நாங்களும் கர்த்தரை துதிக்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் செய்த அற்புதங்களை எழுதியிருந்தீர்கள். எழுதிய ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி கூறுகிறோம். இந்த நாட்களிலே நாம் ஆபகூக் தீர்க்க தரிசன புத்தகத்தை கற்று வருகிறோம். இன்று ஆபகூக் 3:9 முதல் கற்றுக்கொள்வோம். வாசிக்கிறேன், ஆபகூக் 3:9. கோத்திரங்களுக்கு ஆணையிட்டுக் கொடுத்த வாக்கின்படியே உம்முடைய வில் நாணயற்றப்பட்டதாக விளங்கினது. நீர் பூமியை பிளந்து ஆறுகளை உண்டாக்கினீர். தேவன் தம்முடைய உடன்படிக்கையை, வாக்கு தத்தத்தை அப்படியே தன் ஜனங்களுக்கு நிறைவேற்றினார் என்பதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலேயும் சேலா என்ற வார்த்தையை இடையிலே நாம் பார்க்கிறோம். அது முரசை அடித்து இசையின் ஏற்றத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறது. அதாவது இது அவர்களை விழிப்புண்டாக்கி தேவன் சொல்லுகிறதை கேட்க வைக்கிறதாய் இருக்கிறது. இந்த வசனத்தின் அடுத்த பகுதியிலே நீர் பூமியை பிளந்து ஆறுகளை உண்டாக்கினீர் என்று வாசிக்கிறோம். தேவன் ஒரு மாங்கனியை வெட்டி துண்டு போடுவது போல பூமியை ஆறுகளால் துண்டு போட்டிருக்கிறதை நீங்கள் எப்பொழுதாவது கவனித்து பார்த்திருக்கிறீர்களா? ஆறுகள் பூமியை கூறு போட்டிருக்கின்றன. எவ்வளவு துல்லியமான ஒரு ஓவியத்தை கர்த்தருடைய வசனம் நமக்கு தருகிறது என்று சற்றே கவனித்து பாருங்கள். ஆபகூக் 3:10. பர்வதங்கள் உம்மை கண்டு நடுங்கின, ஜலம் பிரவாகித்து கடந்து போயிற்று, ஆழி இறைந்தது, அதன் கைகளை உயர எடுத்தது. சீனாய் மலையின் உச்சிக்கு மோசே நியாயப்பிரமாணத்தை பெற சென்றபொழுது மலைகள் நடுங்கின, மக்களும் கீழே நின்று பயந்து நடுங்கினார்கள். இவர்கள் அந்த மலையின் அருகே செல்லவும் விரும்பவில்லை. தேவன் தங்களோடு பேசுவதையும் அவர்கள் விரும்பவில்லை. மக்கள் முற்றிலும் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். இந்த வசனங்கள் தேவன் மோசே மூலமாக எவ்வாறு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு எடுத்தார் என்பதை பற்றிய சிறந்த ஓவியத்தை நமக்கு தருகிறது. முதலாவது, தேவன் ஆபிரகாமோடே கூட உடன்படிக்கை செய்து கொண்டார். அதை சிறப்பாகவும் நிறைவேற்றி முடித்தார். பின்னர் தேவன் மோசேயோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவிக்கப் போவதாக அவரோட உடன்படிக்கை செய்தார். தேவன் தன் கூறியபடியே அவர்களை விடுவித்தார். இதனைத் தொடர்ந்து நாம் 11 யோசுவாவை குறித்து வாசிக்கிறோம். இந்த பகுதியின் பின்னணியிலே யோசுவாதான் காணப்படுகிறார் என்பது தெளிவு. நாம் ஏற்கனவே பார்த்தது போல இந்த மனிதர்களின் பெயர்கள் இங்கே வெளிப்படையாக குறிக்கப்படவில்லை. ஏனென்றால் இங்கே தேவனுடைய கரத்தின் செய்கையை முக்கியத்துவப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்களை கொண்டும் ஆண்டவர் அநேக அற்புதமான காரியங்களை செய்யலாம். இதனாலே உங்களுக்கு பெருமையை நீங்கள் தேடிக்கொள்ளக்கூடாது. உங்களை அந்த அளவிற்கு பயன்படுத்த ஆண்டவர் சித்தம் கொண்டதற்காக அவருக்கு நன்றி செலுத்துங்கள். உங்கள் ஓய்வு நாள் பள்ளியிலேயோ அல்லது நீங்கள் வேலை செய்யும் இடங்களிலேயோ உங்கள் ஆலய பொறுப்புகளிலேயோ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருப்பார் என்றால் அவருடைய கிருபையினாலே அதை தந்திருக்கிறார். உங்கள் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் என்றால், உங்கள் மூலமாய் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும் என்றால், அதற்காக தேவனை நீங்கள் துதிக்க வேண்டும். உங்களை மக்கள் புகழ்வதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஆபகுக் 3:11 பாருங்கள். சந்திரனும் சூரியனும் தன் தன் மண்டலத்தில் நின்றன, உமது அம்புகளின் ஜோதியிலும் உமது ஈட்டியினுடைய மின்னல் பிரகாசத்திலும் நடந்தன. சந்திரனும் சூரியனும் தன் தன் மண்டலத்தில் நின்றன என்று பார்க்கிறோம். இது உடனடியாக நமக்கு யோசுவாவை நினைவுபடுத்துகிறது இல்லையா? உமது அம்புகளின் ஜோதியிலும் உமது ஈட்டியினுடைய மின்னல் பிரகாசத்திலும் நடந்தன என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சூரியனுடைய பெரிய பிரகாசம் ஈட்டியினுடைய மின்னல் பிரகாசம் போல இருந்தது என்று சொல்கிறார். 3:12 பாருங்கள். நீர் கோபத்தோடே பூமியில் நடந்தீர், உக்கரத்தோடே ஜாதிகளை போரடித்தீர். தேவன் தம்முடைய ஜனங்களை கானானிலே வைக்கும் பொழுது அங்கே இருந்த எமோரியர்களை அவருடைய பாவத்து நிமித்தம் தேவன் அகற்றினார். எரிகோ அமைந்திருந்த பகுதியிலே காணப்பட்ட இந்த எமோரியர்கள் பால்வினை நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். தேவன் இவர்களை இந்த தேசத்திலிருந்து அகற்றினார். அவர்கள் இந்த முழு சமுதாயத்திற்கும் நோயை பரப்பி விடுவார்கள் என்பதால் அகற்றினார். அவர்கள் மத்தியிலே அன்றைய நாட்களிலே இது கொள்ளை நோய் போல காணப்பட்டது. ஆபகுக் 3:13 பாருங்கள். உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். கழுத்தளவாக அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டிலிருந்த தலைவனை வெட்டினீர். இங்கே அபிஷேகம் பண்ணுவித்தவனின் என்று சொல்லப்படுவது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறதோ அல்லது மேசியாவை குறிக்கிறதா என்ற கேள்வி எழும்புகிறது. இருந்தபோதிலும் இது மேசியாவை குறிக்கிறது என்றே நம்புகிறேன். உமது ஜனத்தின் ரட்சிப்பிற்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்பிற்காகவும் நீர் புறப்பட்டீர் என்பது இயேசு கிறிஸ்துவாகிய ரட்சகரை, அதேபோல அபிஷேகிக்கப்பட்டவராகிய மேசியாவை குறிக்கிறதாய் இருக்கிறது. இந்த வசனத்திலே கழுத்தளவாக அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டிலிருந்த தலைவனை வெட்டினீர் என்றும் பார்க்கிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று இங்கே குறிப்பிடும் பொழுது இசையானது உயர்ந்த ஏற்றத்தை சென்றடையும்படியாக சேலா என்பதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த ஜனங்களுக்காக அவர் உண்டாக்கிய ரட்சிப்பிற்காக இது ஒரு சிறந்த துதியாக காணப்படுகிறது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயின் தலைமையிலே எகிப்திலிருந்து மீட்டுக் கொண்டு வந்தார். அவர்களை யோசுவாவின் மூலமாக வாக்குத்தத்த பூமிக்குள் கொண்டு வந்தார். இருந்தபோதிலும் இவை எல்லாமே தேவனுடைய கரத்தின் செயல்களே. இப்பொழுது ஆபகுக் 3:14-15 வாசிக்கிறேன். என்னை சிதறடிப்பதற்கு பெருங்காற்றைப் போல் வந்தார்கள். சிறுமையானவனை மறைவிடத்திலே பட்சிப்பது அவர்களுக்கு சந்தோஷமாயிருந்தது. நீர் அவனுடைய ஈட்டிகளினாலேயே அவனுடைய கிராமத்து அதிபதிகளை உருவ குத்தினீர். திரளான தண்ணீர் குவியலாகிய சமுத்திரத்துக்குள் உமது குதிரைகளோடே நடந்து போனீர். தேவன் தாம் வாக்கு பண்ணினதை அப்படியே நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். இது அவர்களுக்கு ரட்சிப்பானது. இவை எல்லாவற்றிற்கும் தீர்க்கதரிசி செய்த பதிலையே நாம் இங்கே பார்க்கிறோம். நாம் இந்த புத்தகத்தின் இந்த அதிகாரத்தை குறித்து ஒரு மதிப்பீடு செய்ய முடியும், அவ்வளவுதான். ஆனால் இந்த அதிகாரத்தின் ஆழத்தை நம்மால் சொல்ல இயலாது. இது அவ்வளவு சிறப்பானது. இதிலே காணப்பட்ட மகிமையையும் மிகச்சிறந்த தன்மையையும் ஓரளவிற்கு உங்களுக்கு புரிய வைக்க முடிந்ததற்காக தேவனை துதிக்கிறேன். ஆபகுக் 3:16 வாருங்கள். நான் கேட்டபொழுது என் குடல் குழம்பிற்று, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று, என் நிலையிலே நடுங்கினேன், ஆனாலும் எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். இந்த சிறிய புத்தகத்தின் இறுதி பகுதியிலே நாம் வருகிறோம். ஆபகூக் இங்கே தன்னுடைய தனிப்பட்ட சொந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார். அவர் இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் தன்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தோட ஆரம்பித்தார் என்று பார்த்தோம். இப்பொழுது இவை எல்லாவற்றிற்குமான தன்னுடைய சரீர உணர்வுகளின் வெளிப்பாட்டை விளைவுகளை எடுத்துச் சொல்கிறார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கூட இப்படிப்பட்ட இடத்திற்கு எப்பொழுதாவது வந்ததுண்டா? மிகவும் அவசரமான பிரச்சனையினாலே உங்கள் குடல் குழம்பியதுண்டா? உங்கள் எலும்புகளிலே உக்கல் உண்டானதுண்டா? ஆபகூக்கின் அனுபவம் இதுதான் பிரியமானவர்களே. அவர் சொல்கிறார், நான் கேட்டபொழுது என் குடல் குழம்பிற்று, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது என்கிறார். பயத்தினாலும் நடுக்கத்தினாலும் பேச முடியாதபடி வாய் குளறிய அனுபவம் உங்களுக்கு உண்டா? நம்மில் அனைவருக்கு அப்படிப்பட்ட அனுபவம் உண்டு என்றே நான் நம்புகிறேன். இரண்டு நண்பர்கள் நடந்து போய்க் கொண்டிருந்தார்கள். அது ஒரு கிராமத்து சாலை. மாலை நேரம். இவர்கள் பேசிக்கொண்டே சென்று கொண்டிருந்த பொழுது அங்கே சாலையின் மத்தியிலே ஒரு கயிறு போன்ற ஒன்று கிடந்ததை கண்டார்கள். அது கயிறுதான் என்று எண்ணி தாண்ட முயன்றபொழுது அந்த பாம்பானது படம் எடுத்து நின்றது. அது பாம்பு என்று அறிந்து கொண்டவுடன் ஒருவர் ஓட்டம் பிடித்தார், மற்றவர் அசையாமல் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் நின்றுவிட்டார். அவருக்கு வார்த்தையும் வரவில்லை. தன் நண்பனை சத்தமிட்டு கூப்பிட நா எழவில்லை. திகில் அடைந்தவராக நின்றுவிட்டார். ஆம் அருமையானவர்களே, ஆபகூக்கின் அனுபவம் இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலேயும் கூட நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தினோட கடந்து சென்றிருக்கலாம். என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று என்று ஆபகூக் சொல்கிறார். அதாவது ஆபகூக்கால் நிற்க இயலவில்லை. அவர் ஏதாவது ஒன்றை பிடித்துக் கொண்டுதான் நிற்க வேண்டியதாயிற்று. என் நிலையிலே நடுங்கினேன், ஆனாலும் எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன் என்று சொல்கிறார். ஆபகூக் தேவன் நியாயம் தீர்க்கப் போகிறார் என்பதை கண்டுகொண்டார். அது ஒரு மிகவும் கடினமான துன்பமான நேரமாக இருக்கப் போகிறது என்பதையும் அறிந்திருந்தார். ஆபகூக் 3:17 பாருங்கள். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும். இங்கே அவர் கூறுவது என்ன? மரங்களிலே கனி இருப்பதில்லை, திராட்சை பழம் உண்டாகாமல் போய்விடும், ஆட்டு மந்தைகள் போய்விடும் என்கிறார். இவை எல்லாமே தேவனுடைய நியாய தீர்ப்பின்படியே நடக்கப் போகிறது. எந்த நேரத்திலும் நடைபெற இருக்கிற தேவ நியாய தீர்ப்பின் மத்தியிலே எப்படி ஆபகூக்கால் இவ்வாறு கூற முடிந்தது என்பதே ஆச்சரியமான காரியம். அவர் தொடர்ந்து என்ன சொல்கிறார் பாருங்கள். 18:19 வாசிக்கிறேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவன் நம்முடைய மகிழ்ச்சியாகவும் தேவனே நம்முடைய பலனாகவும் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நாம் வாழ்கின்ற இந்த நாட்களிலே சமாதானத்தையும் செழுமையையும் அவர் வாக்கு பண்ணவில்லை. ஆனால் இன்று அநேகர் அவ்வாறுதான் உலக சமாதானத்தையும் செழுமையையும் தேவன் வாக்கு பண்ணுவதாக சொல்கிறார்கள், எழுதுகிறார்கள். அவருடைய பத்திரிகைகளிலே தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார் என்று, உங்களுக்கு செழுமையை தருவார் என்று வாக்கு பண்ணி எழுதுகிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய தேவன் ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா அல்ல. தேவன் ஒரு நோக்கத்தோட உறுதியான வழியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு பதில் பெற விரும்பினால் ஆபகூக் அந்த பதிலை தருவார். அந்த பதில் இதுதான், தேவன் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு பதிலாக இருக்கிறார். இந்த புத்தகத்தின் ஆரம்ப பகுதியிலே ஆபகூக் தேவனிடத்திலே வந்து இவ்வாறு கேட்டார். தேவனே, நீர் ஏன் இவற்றை செய்கிறீர்? நான் தீமையை பார்க்கும்படி என்னை நீர் அனுமதித்தது என்ன? நீர் ஏன் செயல்படுகிறதில்லை என்றார். தேவன் ஆபகூக்கை காவல் அரணுக்கு அழைத்து வந்து அங்கே காத்திருக்க வைத்து தான் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தினார். அப்பொழுதுதான் ஆபகூக், நான் தேவனோடு விசுவாசத்திலே நடக்கப் போகிறேன் என்று சொல்கிறார். அருமை நண்பரே, தேவனே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு பதிலாக தீர்வாக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. உங்கள் பிரச்சனை என்ன என்றும் எனக்கு தெரியாது. உங்கள் சூழ்நிலை எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியாது, உங்கள் வயது என்ன என்று எனக்கு தெரியாது, ஆனால் தேவனே உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். நீங்கள் அவர் மீது முழு நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் வைக்கலாம். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட நோக்கமுடையவராக இருக்கிறார். அவர் அதை நிறைவேற்ற விருப்பமுடையவராக காணப்படுகிறார். நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர் உங்களிலே கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டதை காண முடியும். அவர் உங்களை தன்னை போல மாற்ற விரும்புகிறார். உங்களை கிறிஸ்துவை போல மாற்றுவதே உங்களை குறித்து தேவனுடைய திட்டமாகும். இதை எப்பொழுதாவது நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா, உணர்ந்திருக்கிறீர்களா? அப்போஸ்தலனாய பவுல் இதை குறித்து தான் ரோமர் 8:28-29 வசனங்களிலே எழுதுகிறார். வாசிக்கிறேன், கவனியுங்கள். ரோமர் 8:28-29. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்துவை போல மாற்றுவதே தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம். இங்கே அப்போஸ்தலனாய பவுல் பெரிய பெரிய வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தாமல் நேரடியாக எளிமையாக சத்தியத்தை சொல்கிறார். உங்களை இயேசு கிறிஸ்துவை போல உருவாக்குவதே தேவனுடைய நித்திய நோக்கம். மீண்டும் 2 கொரிந்தியர் 3:18 பவுல் என்ன சொல்கிறார் கேளுங்கள். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, தேவனுக்கு உங்களை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. நீங்கள் யார் என்பது பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு இருப்பதை விட வேறொருவர் மீது தேவ நோக்கம் அதிகமாயிருக்கிறது என்று எண்ணுவது முற்றிலும் தவறானது. இந்த பூமியிலே வாழ்ந்த, வாழப்போகின்ற, வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனைப் போலவே நீங்களும் தேவனுடைய திட்டத்திலே, நோக்கத்திலே மிகவும் முக்கியமானவர்கள். அவர் உங்களை கிறிஸ்து இயேசுவை போல மாற்ற விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 15:47-49 வசனங்களை சற்றே கவனியுங்கள். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் பூமியிலே மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனித சரீரத்திலே காணப்படுகிறோம். தேவன் நம்மை மனிதர்களாக உருவாக்கியிருக்கிறார். ஆனால் இதுவே அவருடைய இறுதி நோக்கம் அல்ல. நாம் மண்ணுக்குரியவர்களாக இருக்கிறோம். நாம் பரலோகத்துக்குரியவர்களாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுவே நம்மை குறித்த அவருடைய குறிக்கோளாய் இருக்கிறது. நீங்கள் மைக்கேல் ஏஞ்சலோ என்ற சிறந்த சிற்பியின் நாட்களிலே வாழ்கிறீர்கள் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு நாளிலே அவர் சிலை வடிக்கும் இடத்திற்கு செல்கிறீர்கள். அவர் எவ்வாறு இந்த சிறந்த கலை நுட்ப பணியை செய்கிறார் என்பதை அறிய உங்களுக்கு அதிக ஆவல் இருக்கிறது. எனவேதான் அங்கே செல்கிறீர்கள். அங்கே தாறுமாறான பாறாங்கற்கள் அழுக்காக உருவமற்று காணப்படுகின்றன. ஏனென்றால் அவை அப்படிப்பட்ட இருண்ட சுத்தமற்ற கல் குவாரியிலிருந்து கொண்டுவரப்பட்டிருந்தது. அவை இப்பொழுது கடினமான, குளிர்ச்சியான, பார்க்க அழகற்ற நிலைமையிலேயே, ஒழுங்கற்ற நிலைமையிலேயே காணப்படுகின்ற பளிங்கி கற்களாக காணப்பட்டன. 6 மாதத்திற்கு பிறகு நீங்கள் அதே இடத்திற்கு செல்கிறீர்கள். இப்பொழுது என்ன நடந்தது? அது அழகான தாவீதின் சிலையாக, மிகாவேல் தூதனின் சிலையாக மாறிவிட்டது. எவ்வாறு? இந்த மைக்கேல் ஏஞ்சலோ என்ற சிற்பிக்கு இந்த கற்களை குறித்து ஒரு நோக்கம் இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, இதே போலத்தான் என்னை குறித்தும் உங்களை குறித்தும் தேவாதி தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த பூமியிலே மண்ணுக்குரியவர்களாகிய நாம் ஒருவேளை அழகற்றவர்களாக, அழுக்கானவர்களாக, பாவங்கள் நிறைந்து காணப்பட்டாலும் நம்மை குறித்து அவர் ஒரு நோக்கமுடையவராயிருக்கிறார். அவர் நமக்காக பரலோக நோக்கமுடையவராய் காணப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவராகிய அந்த கலைஞர் நம்மை கிறிஸ்துவை போன்றவர்களாக மாற்றுகிறார். அதற்கு அந்த கலைஞர் பயன்படுத்தும் ஒளி கர்த்தருடைய சிட்சையாகும். எபிரேயர் 12:6 சொல்கிறது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து என்று நாம் வாசிக்கிறோம். இதிலே சுத்தியல் தேவனுடைய வார்த்தையாகும். இவ்வாறு தேவன் ஒளி சுத்தியலை கொண்டு ஒரு சிற்பியைப் போல என்னையும் உங்களையும் அவருடைய திட்டத்திற்கு ஏற்றவாறு உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். ஆகவே நாமும் சங்கீதக்காரனோடு கூட சேர்ந்து இவ்வாறு சொல்ல முடியும். எப்படி? சங்கீதம் 17:15 பாருங்கள், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். ஆம் அருமையானவர்களே, உங்களுடைய கேள்விக்கு தேவனே பதிலாவார், உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தேவனே பதில் கொடுப்பார். ஆகவே நீங்கள் யார் என்பதோ, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதோ அவருக்கு ஒரு பிரச்சனை அல்ல. நீங்கள் அவரிலே மகிழ்ந்திருக்க முடியும், நீங்கள் அவருடைய ரட்சிப்பிலே சந்தோஷப்பட முடியும். நீங்களும் ஆபகூக்குடன் சேர்ந்து என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று ஆடி பாட முடியும். இந்த புத்தகம் இருளாக ஆரம்பித்து மகிமையுடன் நிறைவடைகிறது. இந்த புத்தகம் கேள்விக்குறியோடு ஆரம்பமாகிறது, நிறைவிலே ஆச்சரியக்குறியோடு காணப்படுகிறது. இந்த புத்தகம் அவருடைய சிறந்த சங்கீதத்தோடு நிறைவடைகிறது. நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையாலே உற்சாகப்படுத்தப்பட முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு இருக்கும் சூழ்நிலையை வைத்து உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் முடிவெடுக்காதிருங்கள். கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்தோடு இந்த பாதையிலே எடுத்துச் செல்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒன்றை மட்டும் நீங்கள் அவரிடத்திலே கேளுங்கள், ஆண்டவரே, இந்த நாளிலேயும் என்னை உம்முடைய சித்தத்தின் மையத்திலே வைத்துக் கொள்ளும். நீர் எதை விரும்புகிறீரோ அதை நான் செய்யவும், நீர் எதை வெறுக்கிறீரோ அதை நான் செய்யாத வண்ணமும் காத்துக்கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே உங்களை நீங்கள் அர்ப்பணம் செய்யுங்கள். அப்பொழுது எந்த நோக்கத்தோடு உங்களை அவர் கரம் பிடித்தாரோ, எந்த நோக்கத்தோடு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே உங்களை வழி நடத்தினாரோ, அந்த நோக்கத்தை முற்றும் முடிய அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, ஆபகூக் தீர்க்க தரிசன புத்தகத்தின் மூலமாய் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அருமையான பாடங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே எங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை குறித்து எங்கள் உள்ளங்களிலே கேள்விக்குறிகள் எழுமினாலும் அதை உம்முடைய சமூகத்திலேயே நாங்கள் கொண்டு வருகிறோம். நீர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் ஐயா. எங்களுடைய கண்கள் அதை காணாவிட்டாலும் நீர் உண்மை உள்ளவர், அன்று என்ன செய்தீரோ அதையே இப்பொழுதும் செய்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற யாராவது தன்னுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகளை பார்த்து துவண்டு போயிருப்பார்கள் என்று சொன்னால், கர்த்தர் தாமே அவர்களுக்கு உம்முடைய வசனத்தின் உண்மையை விளங்கிக் கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த உலகத்திலே அவர்களுக்கு இருக்கிற காரியங்கள் இழந்த சூழ்நிலைக்குள்ளே கடந்து வருகிற வேளையானாலும் நீர் அவர்களை குறித்து ஒரு நோக்கமுள்ளவராயிருக்கிறீர் என்பதை உணர்ந்தவர்களாய் பரிபூர்ணமாய் உம்முடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்க உதவி செய்யும். முறுமுறுக்காதபடி, முரண்டு பிடிக்காதபடி, எதிர்த்து நிற்காதபடி ஒவ்வொரு நாளும் உம்முடைய சித்தத்திற்கே பரிபூர்ணமாய் தங்களை அர்ப்பணிக்க நீர் அருள் புரியும். உம்முடைய தூய ஆவியானவர் மூலமாக, உம்முடைய வசனத்தின் வாயிலாக அனுதினமும் எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும் படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 1:8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும் படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 1:8. Thank you.